வெண்மையில் எத்தனை நிறங்கள். பகுதி 12. விருந்தன்று காலையிலேயே சசிக்கு சரியாக விடியவில்லை. தூக்க மயக்கத்திலோ என்னவோ ஷியாம் சசியை கனிவாகவே தழுவியிருந்தான். அந்த சுகத்தில் மெய்மறந்து மேலும் அவனிடம் ஒண்டிக் கொண்டாள் சசி. அந்த அசைவில் விழித்த ஷியாம் சசியின் முகத்திலிருந்த முறுவலை கண்டதும் முகம் மாறினான். நிதானமாக அவளை விளக்கியபடி, இந்த மாதிரி மெத்தையில இதுக்கு முன்னாடி படுத்திருக்கியா சசி என்று சாவதானமாக கேட்டான். ஷியாம் என்று அதிர்ந்து போய் கூவினாள் சசி. ஓ இல்லையா என்று கேலியாக நகைத்தபடி எழுந்து சென்றான் அவன். சசிக்கு குமுறி கொண்டு வந்தது. என்ன வார்த்தை கேட்டுவிட்டான்! ஆனால் அந்த வீட்டில் அவளுடைய ஸ்தானமும் அதுதானே. அவளுக்கு தாங்க மாட்டாமல் அழுகி வந்தது. அவனது எச்சரிக்கையும் மறந்து விம்மி அழுதாள். ஆனால் எவ்வளவு நேரம் அழ முடியும்? எழுந்து குளித்துவிட்டு சமையல் அறையில் சமையற்காரம் மீனம்மாளிடம், காஃபி குடிச்சிங்களா என்று புன்னகையுடன் காட்டி வினவிவிட்டு ஷியாமுக்கு காஃபி எடுத்து சென்றாள். பத்திரிகையை முடித்துவிட்டு காத்திருந்தான் அவன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று மன்னிப்பு கோரியபடி காஃபியை நீட்டினாள் அவள். காஃபியை வாங்கி கொண்டு தலையை சரித்து அவளை பார்த்தான் ஷியாம் போலியான பரிவுடன். ஏன் சசி, நைட்ல ரொம்ப வேலை வாங்கிட்டனா? பாவம், அதான் ரொம்ப நேரம் தூங்கிட்டியா என்றான். எப்படி எப்படி குத்துகிறான்! அவனை நேராக வெறுத்து பார்த்தாள் சசி. அவன் பார்வை சற்றேனும் சலனப்பட வேண்டுமே. விழிகள் கரித்து நீர் சேரத் தொடங்கியதும் குனிந்து பத்திரிகையை எடுத்தாள் சசி. எழுத்துக்கள் விழிநீரில் நர்த்தனம் ஆடின. என்ன பதிலையே காணோம் என்று அவள் கன்னத்தை பலமாக நிமிட்டிவிட்டு போனான் அவன். இன்னமும் பலமாக அடித்துவிட்டால் கூட மனம் தாங்கிக் கொள்ளும் போல இருந்தது சசிக்கு. சர்வ சதா வார்த்தைகளால் குத்துவதை விட அது எவ்வளவோ மேல். செய்கைகளால் சீண்டுவதை விட நிச்சயமாக அது மேல்தான். குளித்து முடித்துவிட்டு ஷியாம் அழைத்த குரல் கேட்டதும் பெருமூச்சுடன் எழுந்தாள் சசி. பேச்சின்றி ஷூவை எடுத்து வந்தாள். அவன் போட்டதும் லேஸ் கட்டிவிட்டாள். அப்புறம் டை, அதெல்லாம் சசிக்கு அவன் அளித்திருந்த வேலைகள்தான். பணம் உடல் என்ற அவனுடைய வார்த்தைகளின் வேகம் தாளாமல் அவள் ஒதுங்க கண்டதும் வேண்டுமென்றே இழுத்து வைத்து செய்ய வைத்த வேலைகள்தான் இவை. அவனை தொடுவதே நெருப்பை தொடுவது போல் நெஞ்சில் எரிய அவள் நுனி விரலால் நாட் போட்டு ஓட முயன்றாள். பிடித்து நிறுத்தி, என்ன தொடுறது, அவ்வளவு அருவறுப்பா இருக்குதா சசி? ஆனா பணம் வேணும்னா இதையெல்லாம் பார்த்துதானே ஆகணும் என்றான். சசி தன்னை அடியோடு வெறுக்க வேண்டும் என்று ஷியாம் விரும்பியது சசிக்கு புரிந்தது. நெஞ்சு நிறைய வெறுப்பு இருந்தபோது வேறு வழியின்றி அவளை இம்சித்து துன்புறுத்த வேண்டும். அதுவே அவளுக்கு சரியான தண்டனை என்று அவன் கருதியதையும் சசி உணர்ந்து கொண்டாள். ஆனால் அவளால் அவனை வெறுக்க முடியுமா? அவன் என்னதான் வார்த்தைகளால் கொட்டினாலும் கூட நடக்கக்கூடிய காரியமா அது? அன்று டை கட்டுகையில் குனிந்து அவள் முகத்தையே பார்த்து வெகு வெகு சாதாரணமாக, அப்படியே முடிச்சு இழுத்து கழுத்தை இறுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறியா சசி என்று வினவினான். ஆ! சசி ஒரேடியாக அதிர்ந்து போனாள். அவன் பெயரை சொல்லக்கூட முடியாமல் பேச்சிழந்து மூச்சிழந்து விக்கித்து நின்றாள். உடன் தற்செயலாய் மீண்டும் மூச்செடுத்த போது அது ஒரு பெரிய கேவலாய் வந்தது. கண் கலங்கி சிவந்து நீர் சொரிய அங்கிருந்து விலக முயன்றாள். கடவுளே, அம்மாடி, எப்படி கொட்டிவிட்டான், எப்படி எப்படி! அவன் அவள் தோளை பற்றி நிறுத்தி தன் பக்கம் திருப்பினான். விலகவும் முடியாமல் நிற்கவும் இயலாமல் தள்ளாடியவள் கடைசியில் அவன் மார்பிலை முகம் புதைத்து கதறி துடித்தாள். சட்டென அவளை இருக அணைத்து கொண்டான் ஷியாம். சசி சசி, நீ ஏன் நல்லவளாவே இருந்திருக்குல்ல? என் தேவதையாவே இல்லாம ஏன் மாறிட்ட? ஏன் கெட்டவளாகி போன என்று குமுறினான். ஏன் ஏன் ஏன்? கடவுளே, அந்த ஒரு சமயம் மட்டும் என்னை தடுத்து காத்திருக்க கூடாதா என்று கலங்கி கடவுளிடம் கேட்டாள் சசி. அவள் முகத்தை இரு கைகளிலும் ஏந்தி பார்த்தான் அவன். கபடமற்ற பால் முகம்தான். ஆனால் ஒரு முறை பொய்த்து போனதாயிற்றே, மறுபடியும் எப்படி நம்புறது என்றான். முரட்டுத்தனமாக அவளை விலக்கி தள்ளிவிட்டு வெளியேறி சென்றான். மாலையில் வருகையில் விருந்துக்கு அணிவதற்காக என்று ஒரு சேலை வாங்கி வந்தான் ஷியாம். கருப்பில் வெகு அழகாக சரிகை விலைப்பட அமைந்த மென்மையான சேலை. ஆனால் சேலையின் அழகு அவள் கண்ணில் படவில்லை. அதன் நிறம் அவளை தாக்கிச்சு. கருப்பா இருக்கே என்றாள் கலக்கத்துடன். ஆமா, உனக்கு ஏற்ற நிறம், உள்ளும் புறமும் ஒரே மாதிரி என்றான் அவன் குத்தலாக. அடிப்பட்ட மானின நிமிர்ந்து அவனை வெறித்தாள் சசி. நான் உங்களை வெறுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா ஷாம்? அதற்காக தான் இப்படியெல்லாம் வார்த்தைகளால புண்படுத்துறீங்க என்று நேராக கேட்டாள். அவன் முகம் லேசாக சிவந்தது. எங்கோ பார்த்தபடி, புண்படுவேனா? நான் உண்மையைதான் சொன்னேன் என்றான் சோர்ந்து போய். அது சரிதான் என்று நகர்ந்தாள் சசி. உண்மையாம் உண்மை, அவன் அளவில் அது உண்மை. சொல்லட்டும், ஆனால் அவளை நடத்தும் முறை? கேட்டால் உன் தகுதி இதுதானே என்பான். அதை கேட்டு இன்னொரு முறை துடிக்க வேண்டும். துடிப்பு நிற்க வேண்டுமானால் மனமேனும் சுரணையற்று இருக்க வேண்டும், அல்லது உடம்பேனும் சூடிழக்க வேண்டும். ரெண்டுமே இல்லையே. சேலையை அணிந்து கொண்டு நின்றபோது அவன் நகை பெட்டியுடன் வந்தான். இதில் வைர நகைகள் ஒரு செட்டு இருக்கு, குடும்ப நகைகள் மனைவி என்ற முறையில் வருவதால் அணிஞ்சிட்டு வா என்று வைத்துவிட்டு போனான். வீட்டில் வேசி என்ற அளவில் ஒன்றும் அவசியம் இல்லையாக்கும். முடியாது, ஒன்றும் முடியாது என்று இந்த சேலை அவிழ்த்து எரிந்துவிட்டு கத்தினால் என்ன என்று கூட சசிக்கு ஒரு கணம் தோன்றிற்று. ஆனால் என்ன பயன்? இருக்கும் வேதனைகள் இன்னமும் அதிகமாகலாம். மற்றபடி மனமின்றியே அந்த நகைகளை அணிந்து கொண்டு கண்ணாடியில் பார்த்தாள். குடும்ப நகைகள், இவற்றை ஷியாமின் அன்னை அணிந்து பார்த்திருப்பாள். ஆனால் இப்போது இந்த வைரங்களுக்கு போட்டியாக அவளுடைய கண்ணீர் ஜொலித்திராது. புன்னகையில் பற்கள் பளபளத்திருக்கும். பெருமூச்சுடன் வெளியே வந்தாள் சசி. அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு, முகத்தை சற்று சிரித்தாற்போல் வச்சுக்கோ சசி என்று உத்தரவிட்டான் அவன். எல்லாரும் முகம் அறியாத அந்நியர்கள், அவர்கள் நடுவே எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று பயந்து கொண்டே சென்றாள் சசி. ஆனால் அஞ்சிக் கொண்டே சென்றவளுக்கு அங்கே எல்லாம் எளிதாக தான் இருந்தது. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அங்கே பீ பீ டும் டும் என்று வாயாலே இசைத்தபடி இவர்களை வரவேற்றனர். ஒருவர் தனது பெரிய தொந்தியிலேயே மிருதங்கம் வாசித்தபடி வரவும் சசி பளிச்சென்று சிரித்தாள். அறிமுக படலம் அதைவிட வேடிக்கையாக இருந்தது. லயன் ராம்நாத் என்றதும் ஒருவர் சிம்ம கர்ஜனையோடு வருவார். அடுத்து லயன் லேடி ராம்நாத் என்றதும் பூனைக்குட்டி போல மியாவ் என்று கை கட்டி நிற்பார். மனைவியை கண்டதும் அப்படி அடங்கி ஒடுங்கி விடுகிறாராம். வேடிக்கை விளையாட்டின் இடையே வாழ்த்தி பேசினர். பல நாள்களுக்கு பிறகு சசி மனமிட்டு சிரித்தாள். வயதில் இளைய லயனான ஷியாம் சீக்கிரமே பல சிங்கக்குட்டிகளை பெற்றெடுத்து ஆலமரம் போல கப்பம் கிளையுமாக தழைத்து ஓங்க வேண்டும் என்று வாழ்த்தி வெள்ளியில் எனாமல் வேலைப்பாடு செய்த ஒரு ஆலமரத்தை பரிசாக வழங்கினர். மனிதர்கள் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள்! சசிக்கு நெஞ்சு நெகிழ்ந்தது. பாவம், இந்த ஆலமரத்தின் ஆணி வரையே பூச்சி அரிச்சு சொத்தையாக்கி விட்டது என்று தெரியாம பேசுறாங்க இவங்கெல்லாம் இல்லையா சசி என்று அவள் காதில் கிசு கிசத்தான் ஷியாம். முகம் செத்து விடாமல் சிரமப்பட்டு சிரித்தாள் சசி. இங்கும் ரகசியமா? வீட்டில் மாமியார் நாத்தனார் தொல்லை கிடையாதே என்று சிரித்தார்கள். அதனால்தான் காலையில காதல், மாலையில் காதல், இரவில் காதல் என்று முழு நாளும் காதலிலேயே கழிக்கிறார்களாக்கும் என்று வியந்தார் ஒரு பெண்மணி. இனி முடியுமா சசியை லேடிஸ் கிளப்பிற்கு பிடிச்சிட்டு போயிடுவோம்ல, மாலை காதல் ஓகையா? புது பெண்ணுக்கு குடித்தனம் கற்றுத்தர நான் காலையில போவேனாக்கும். ஐயோ பாவம் தனிமை, நான் டெலிபோனிலேயே ரம்பமாய் அறுப்பேன் என்று அனைத்து பெண்மணிகளும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் இடையே அசட்டு சிரிப்புகள். சிரித்த முகமாகவே ஷியாமும் பதில் சொன்னான். நாளையே நாங்க தோப்பு வீட்டுக்கு போயிடுறோம், அங்கே எனக்கு தடையே இருக்காது என்று சசியை பார்த்து நகைத்தான். யாருடனும் பழக விடாமல் அவளை தனிமைப்படுத்த நினைக்கிறான் என்பது சசிக்கு புரிந்தது. ஆனா ஏன் இவர்களோடு சேர்ந்து சிரித்து விடக்கூடாதே என்ற எண்ணமா, அல்லது யாரிடம் தன்னை பற்றி சொல்லி விடுவாள் என்ற பயமா? ஆனால் சசி சொன்னாலா? இல்லியிடமே சொல்லவில்லையே. உங்கள் சேலை பிரமாதம் மிஸ்ஸஸ் ஷியாம், அதிலும் உங்கள் நிறத்துக்கும் கொடி போல உங்கள் உடல் அமைப்புக்கும் சேலை நிறத்துக்கும் தூக்கி அடிக்கிறது என்றார் ஒரு பெண்மணி. என்னோட செலெக்ஷன், நினைச்சு நினைச்சு பொருத்தம் பார்த்து கடைக்கடையே ஏறி இறங்கி வாங்கினேன் என்று பெருமையோடு சிரித்தான் ஷியாம். பாரு எங்க பாரு என்று எல்லாரும் சிரித்தனர். நெஞ்சில் சுருக் சுருக் என்று தைக்க சமாளிக்க முடியாமல் சசி தலை கவிழ்ந்து போனாள். ஓஹோ வெக்கமுடோய் என்று மீண்டும் சிரிப்பு அதிர்ந்தது. நாடகத்தை மறந்தே போயிட்டும் பாருங்க என்றார் யாரோ ஒருவர். முழு நாடகமா, யார் பொறுமையாக பார்க்கறது என்றது இன்னொரு குரல். இல்லை இல்லை, முக்கியமான சில காட்சிகள் மட்டும்தான், மற்றவை பின்னணியில் சொல்வார்கள் என்றார் விழாவை பொறுப்பேற்று நடத்தியவர். நாடகம் தொடங்கியது. முக்கிய பாத்திரம் ஏற்று வந்த நடிகை கண்டதும் சசிக்கு வயிறு கலங்கியது. சிந்தாமணி, அவள் இன்னமும் இங்கேயும் ஏன் வந்தாள்? ஷியாமின் பார்வை தன் மீது கூர்மையுடன் படிவதை உணர்ந்தாள் சசி. அவசரமாக கலக்கத்தை மறைக்க முயன்று தோற்று போனாள். ஒருவாறு சமாளித்து கொண்டு மெல்ல ஷியாமை திரும்பி பார்த்தாள். உணர்ச்சிகளை ஒட்ட துடைத்த முகம் கோவையை நினைவூட்டியது. அந்த முகத்துடன் அவன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருப்பதை காணவும் அவளுக்கு நெஞ்சு உறைந்தது. இன்னமும் என்ன நடக்கப் போகிறது? எதுவானாலும் நல்லதுக்கல்ல என்பதை சசி சர்வ நிச்சயத்துடன் உணர்ந்தாள். நாடக கலைஞர்களுக்கு பரிசு கொடுத்தார்கள். தன் பரிசை வாங்கிய சிந்தாமணி மணமக்களை நோக்கி வினயத்துடன் வழங்கினாள். அன்னைக்கு நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டேன், அறியாம செஞ்சிட்டேன்னாலும் தவறுதானே, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்தேன். தயவு செஞ்சு மன்னிச்சதுக்கு அடையாளமா இந்த சின்ன பரிசை ஏத்துக்கணும் என்று இனிய குரலில் கூறி அந்த சிறு வெண்கல சிலையை ஷியாமிடம் நீட்டினார். ஷியாம் ஒரு கணம் அசையாமல் இருந்தான். மறந்துவிட வேண்டுமே என்று மனதிற்குள் வேண்டினாள் சசி. ஆனால் தயவு செய்து என்று கெஞ்சலை உருவெடுத்தார் போல நின்றாள் சிந்தாமணி. வாங்கிக்கோ சசி என்றான் ஷியாம். விழிகள் பளபளக்க நன்றி கூறி விடை பெற்றாள் சிந்தா. இந்த பொண்ணோட ட்ரூப் தானா இது, தானாகவே வந்து பணம் வாங்காம நடிச்சிட்டு போறா என்று விழா அமைப்பாளர் சொன்னார். ஆனால் அது உங்களிடம் மன்னிப்பு பெற என்று இப்போதுதான் புரிகிறது என்றார் தொடர்ந்து. ஷியாம் லேசாக முறுவல் செய்தான். சில பேர் அறியாது செய்த பிழைக்காக கூட 1000 முறை மன்னிப்பு கேட்குறாங்க. வேறு சிலரோ திட்டமிட்டு தப்பு செஞ்சுட்டு அதை மூடி மறைக்கவும் முயல்கிறாங்க. நான் சொல்றது சரிதானே சசி என்று வெகு முக்கியம் போல சசியின் அபிப்பிராயத்தை கேட்டான். அவள் மன்னிப்பு கேட்க வரவில்லை. ஒருவேளை உண்மையாகவே அன்று நீங்கள் கவனியாது இருந்திருந்தாலும் மீண்டும் உங்களை மூட்டி விடலாம் என்று வந்திருக்கிறாள் என்று கத்திவிட வேண்டும் போல் இருந்தது சசிக்கு. முடியாமல் உதட்டை கடித்து கால் மெட்டியை சரி செய்வது போல குனிந்தாள். தோப்பு வீட்டுக்கு செல்லும் முன் லில்லிக்கு மட்டும் டெலிபோன் செய்தாள் சசி. என்னடி தனிமையே இனிமையாக்கும் என்று கேலியாக நகைத்தாள் லில்லி. ஒரேடியா என்ன மறந்துடாத சசி, எனக்கு தான் ஷியாம் தடை உத்தரவு போட்டுட்டாரே, இல்லனா தடையை உடைச்சிட்டு வந்துடுவேன், ஜாக்கிரத என்று மிரட்டினாள். சிரித்து மழுப்பி விட்டு டெலிபோனை வைத்தாள் சசி. தோப்பு வீட்டுக்கு திரும்பும் முனை வந்ததுமே சசிக்கு வயிற்றை பிசைந்தது. காம்பவுண்டு சுவர், முரடர்கள் வளைத்த இடம், சவுக்கு தோப்பு, கடைசியில் காரில் இருந்து இறங்கி செல்கையில் ஷியாம் கேட்டான், வெஸ்டர்ன் கண்ட்ரி போல தூக்கிட்டு போகணுமா சசி? ஏற்கனவே ஒரு முறை தூக்கிட்டு போயிட்டேனே, அதுவே போதும்ல என்று நினைவுபடுத்தினான். அன்னைக்கு நைட்டை நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன், என்ன ஆண்மகன் இல்லையோன்னு கூட நீ சந்தேகப்பட்டிருப்ப இல்லையா சசி? பாவம் என்று போலியாக பரிதாபப்பட்டான். அடிப்பட்ட வழியால் கண்கள் அகல கணவனை வெறித்து பார்த்தாள் சசி. எதற்காக ஷியாம் என்றால் மெல்லிய குரலில் ஆனால் தெளிவாக கேட்டாள். எது எதுக்காகவா என்று புரியாதவன் போல கேட்டான் ஷியாம். இந்த வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு வந்ததுக்கான காரணம்? புது மணமகன் தனது மனைவியை இடையூறின்றி காதலிக்க விரும்ப மாட்டானா? அதுக்காக தான். அவனை நேராக பார்த்தாள் சசி. நம் வாழ்க்கையை பற்றி மற்றவங்கிட்ட சொல்லிடுவேன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு காரணம்தான். மற்றது என்றால் நெஞ்சு நடுங்க. செய்யற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு ஓ வருந்துறேன் அப்படின்னெல்லாம் தலுக்கா சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாது சசி என்றான் அவன் குரலில் கடுமை தெரிக்க. எதற்காக பண்ணை வீட்டுக்கு அழைத்து வந்தான் சசியை ஷியாம்? என்ன செய்ய போகிறான்? சசியின் குற்றத்தை மன்னிப்பானா? தொடர்ந்து கேளுங்க வெண்மையில் எத்தனை நேரங்கள். நன்றி.